We continue our study today in all that Jesus taught. Looking through the Gospels, we continue our study.
நாம் இந்த தொடர்ந்து இந்த நாளிலே இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் என்பதை தியானிப்போம். நாம் சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இயேசு அவருடைய ஜீவத்தின் மூலியமாய் கற்றுக் கொடுத்தது, வார்த்தைகளின் மூலியமாய் கற்றுக் கொடுத்ததை நாம் தியானித்து வருகிறோம். அதைதான் நாம் பின்பற்றி கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மத்தேயு 13:24 இரண்டாவது ஒரு உண்மையை சிஷ்யர்களுக்கு இயேசு சொன்னார். பல்லவ ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கோப்பா இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது? அதற்கு அவர், சத்ருக்கள் அதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவர்களை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வேண்டாம், களைகள் பிடுங்கி போடும் போது நீங்கள் கோதுமையும் சேர்த்து வேரோடு பிடுங்கி போடாதபடி இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுப்புக்காரர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டடித்து போடுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். இதனுடைய அடையாளம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே களைகள் கோதுமை போல காட்சி அளிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே ஒரு அபாயம் இருக்கிறது. வேலையாட்கள் போய் களையை பிடுங்குவதற்கு பதிலாய் விபத்திலே தவறுதலாய் உண்மையான கோதுமை பயிரையும் பிடுங்கிவிடலாம். இயேசு சொன்ன விளக்கம் இரண்டே உண்மையைதான் இயேசு விளக்கி கூறினார். ஒன்னு விதைக்கிறவனுடைய உண்மை, அது போன தடவை பார்த்தோம். இன்னொரு உண்மை, இந்த உண்மை விளக்கி கூறினார் 36 வசனத்திலே. நாம் 36 வசனத்திற்கு செல்வோம், அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம், பின்பாக அடுத்த உண்மை கூறுவோம். 36, இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு போனார், வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் கலையை பற்றிய உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். போன தடவையும் பார்த்த உண்மையிலே இயேசுதான் தியானியத்தை விதைக்கிறார், விதையை விதைக்கிறார். இங்கே நிலம் சபை அல்ல, இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இந்த உண்மையிலே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக ஜனங்கள் இந்த உண்மையை நிலம் சபை என்று சொல்கிறார்கள். இயேசு கொடுத்த அர்த்தத்தை படிக்காமல் இருக்கிறார்கள். சபையிலே களைகளும் இருக்கும், கோதுமை இருக்கும், ஆகவே களையை பிடுந்து விட வேண்டாம், ஏனென்றால் கோதுமையை பிடுந்து விடுவீர்கள் என்று சொல்கிறார்கள். இயேசு சொன்ன அர்த்தம் அது அல்ல. அஜாக்கிரதையாய் வேதத்தை எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறோமோ இதுதான் அர்த்தம் என்று கற்பனை செய்து கொள்கிறோமோ, இயேசு சொன்னதை காட்டிலும் மேலான ஒரு அர்த்தத்தை சொல்வோம், ஆனால் நாம் தவறுதலாய் இருக்கிறோம். நிலம் சபை அல்ல, உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், உலகத்திலே வாழ்கிற ராஜ்யத்தின் புத்திரர், மிகவும் குறுகலான எண்ணிக்கை. அவர்கள்தான் நல்ல விதை. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், அவர்களுடைய மனது பரலோக காரியங்களிலே நிலைத்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. அநேக ஜனங்களுடைய பொக்கிஷம் பூமியிலே இருப்பதனால அவர்களுடைய இருதயம் பூமியிலே இருக்கிறது. அங்கு அடுத்தது வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யத்திலே தங்களுடைய மனதை பதித்தவர்கள் தான் நல்ல விதை. களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவர்கள் சத்ருவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளும் சத்ருவனுடைய பிள்ளைகளும் இங்கே காணப்படுகிறது. யோவான் முதல் நிருபத்திலே சொல்கிறார், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் பிசாசனுடைய பிள்ளைகள் என்று வெளியரங்கமாக்கும். விதைத்தது யார்? சத்ரு, பிசாசானவன். இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் களைகளை சேர்த்து அக்கினிலே சுட்டரிப்பது போல உலகத்தின் முடிவு நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்காரர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவன். இயேசு இங்கே போதித்த காரியம் என்ன? இயேசு இங்கே என்ன கற்றுக் கொடுத்தார்? தீய ஜனங்களும் தம் பிள்ளைகளோடு இந்த பூமியிலே வளரும்படி அனுமதிக்கிறார். சபையிலே அல்ல, சபையிலே ஒரு நபர் தீமையாய் இருக்கும் பொழுது, பொல்லாங்கனாய் இருக்கும் பொழுது தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார் என்று நமக்கு தெரியும். குறுந்த சபையிலே, ஆதி சபையிலே அப்படி ஒரு காரியம் இருந்தது. பவுல் அதை கொடுத்து கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த நபரை கொடுத்து ஏற்கனவே தீர்மானம் எடுத்து விட்டேன். 1 Corinthians 5:3 அங்கு ஒரு மனுஷன் இருந்தான், பாலியல் விபச்சாரத்தில் இருந்தான், மனம் திரும்பாமல் இருந்தான். நான் ஏற்கனவே அவனை நியாயம் தீர்த்து விட்டேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. 1 Corinthians 5:4 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின்படி நான் இந்த நபரை, இப்படிப்பட்ட நபரை சாத்தானுக்கு ஒப்புவிக்கும்படி தீர்மானித்து விட்டேன். அவன் மாம்சத்தின் அழிவுக்கு தக்கதாய். ஆகவே அவர் சொல்கிறார், அந்த மனுஷனை, பொல்லாத மனுஷனை சபையிலிருந்து புறம்பாக்குங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் சபையில இருக்கக்கூடாது, அவர் சபையிலிருந்து வெளியே இருக்க வேண்டும். இதை குறித்து மேன்மை பாராட்ட காரியம் என்ன? 13 கடைசி பகுதி, அந்த பொல்லாங்கனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். நான் சாத்தானுக்கு அவனை ஒப்புவித்து விட்டேன், நீங்கள் அவனை வெளியே தள்ளுங்கள். இயேசு சொன்னதுக்கும் இதுக்கும் முரண்பாடு இருக்கிறதா? இயேசு கலையை புடுங்க வேண்டாம் என்று சொன்னாரே, இல்லை, அதற்கும் இதற்கும் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் சபை நிலம் அல்ல, நிலம் உலகமாயிருந்தது. அர்த்தம் என்ன? ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை பூமியிலே இருக்கிற எல்லா பொல்லாங்கன ஜனங்களையும் அழிக்கும்படி அனுப்புவதில்லை. இல்லை, ஏனென்றால் முழுதியம் கொண்ட ஜனங்கள் இன்னும் இல்லை. அவர்கள் கலையை போல காட்சியளிக்கலாம், அவர்கள் கோதுமையாக இருக்கிறார்கள். அப்படி பார்ப்பது பரிதாபம்தான். ஆனாலும் தேவன் சொல்கிறார், அவர்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் வாய்ப்பையும் கொடுக்கிறேன். அவர்கள் முழு உறுதியும் கொண்ட வாழ்க்கைக்கு வரும்படியாக அவர்களுக்கு பொறுத்திருக்கிறேன். அவர் கலையை பிடுங்கி தீர்ப்பை கொண்டு வருவதில்லை. முடிவு பயந்தும் காலத்தின் முடிவு வரையவர் காத்திருந்து அப்பொழுது பிரித்தெடுக்கிறார். சபையிலே அப்படி காரியம் இருக்க வேண்டியதில்லை. சபை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஜனங்களை வெளியாக்க வேண்டும், புறம் பாவத்தில் இருக்கிறவர்களை புறம்பாக்க வேண்டும். அவர்கள் சபையை கரைப்படுத்துகிறார்கள். எங்கெல்லாம் அது செய்யப்படவில்லையோ சபை வீணாய் போகிறது. இந்த ஓமைக்கு இது போதும். ஆகவே நாம் கலைகளையும் சபையில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு பாவத்திலே சபையிலே இருக்கிறவர்களையும் கலையையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். அவரை புறம்பாக்க வேண்டும். இல்லை என்றால் 1 Corinthians 5 கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் புளிப்பாக்கும். ஆங்கிலத்திலே ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு கெட்ட ஆப்பிள் எல்லா ஆப்பிளையும், கூடையில் இருக்க எல்லா ஆப்பிளையும் அழிவு போக செய்யும். அதை தூக்கி எறியாவிட்டால் எல்லா ஆப்பிளும் அழிவு போகும். அடுத்த உண்மைக்கு செல்வோம். Matthew 13:31 இருக்கிறது. இன்னொரு உண்மை, இதுவும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. மறுபடியுமாய் வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்மளுடைய சுய புத்தியை பயன்படுத்தி நாம் விலக்கி சொல்ல வேண்டியதில்லை. மற்ற வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் பதிலை கண்டுபிடிக்க முடியும். உதாரணமா இங்கே நாம் வாசிக்கிறோம், வேறொரு உமி அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் Matthew 13:31 கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. மிகவும் சிறிய ஒரு விதை, மற்ற எல்லா விதையை காட்டிலும் சிறிய விதை என்று 32 வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் அதை எடுத்து தன்னுடைய நிலத்திலே விதை பண்ணுகிறான். அது வளர்ந்த பிறகு சகல பூண்டிகளும் பெரிதாகி ஆகாயத்த பறவைகள் அதன் கிளைகளை வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஒரு சாதாரண ஒரு கடுகு மரம் பெரிய மரம் அல்ல. ஆகவே இந்த மரம் ஏன் எல்லா மரங்களை காட்டிலும் பெரிதான மரமாய் மாறினது? அகாயத்து பறவைகள் வந்து தங்கும் அளவு எப்படி பெரிதான கடுகு மரமாய் மாறினது? ஒரு கடுகு மரம் அகாயத்து பறவைகள் வந்து உட்காரும் தக்கதாய் பெரிய மரம் அல்ல. இயேசு சொன்னார், இங்கே ஒரு கடுகு மரம் இருக்கிறது, அது அவ்வளவு பெரிதாய் மாறினது. அகாயத்து பறவைகள்லாம் வந்து அதிலே கூடு கட்டி அதனுடைய கிளைகளிலே அமர்ந்தது. ஆகவே நான் நம்புகிற காரியம் என்ன? இது செயற்கையாய் வளர செய்யத்தக்கதாய் உருவாக்கப்பட்ட கடுகு விதை. சாதா அளவை காட்டிலும் பெரிதாய் வளரும்படி செயற்கையாய் உண்டு பண்ணப்பட்ட விதை. முடிவு என்ன? பெரிய மரம் இருக்கிறது, அகாயத்து பறவைகள் வந்து கூடு கட்டி உட்கார்ந்திருக்கிறது. உண்மையான சபையின் வளர்ச்சிக்கு இது படம் அல்ல. ஆண்டவர் ஒருபோதும் பெரிய மரமாய் சபை வளர்ந்தது என்று சொல்லவில்லை. வாசல் குறுகளானது, வெகு சிலரை கண்டுபிடிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சபை ஒரு சின்ன மரமாய் இருக்க வேண்டும். பெரிய மரம் அல்ல, சின்ன செடி இல்ல மரம். இங்கே ஒரு பெரிய மரம், பெரிதாய் வளர்ந்த ஒரு மரத்தை கொடுத்து வாசிக்கிறோம். அது கள்ள சபைக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷில பாபிலோன் என்று வாசிக்கிறோம், அது பெரிய அளவு இருக்கிறது. கிறிஸ்தவ சபை குறுகலான வழியை பிரசங்கிக்க வேண்டிய சபை, வெகு சிலரே கண்டுபிடிப்பார்கள் என்று சொன்னது. ஏன் ஆயிரக்கணக்கான, 2000, 10,000, 20,000 கணக்கான ஜனங்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள், பிரபலமான சபையாய் மாறுகிறது? ஏன் தெரியுமா? அவர்கள் வாசலை விரிவாக்கி விட்டார்கள். வாசலை விரிவாக்கும் பொழுது அநேக ஜனங்கள் உள்ளே வருகிறார்கள். அப்பொழுது மரம் பெரிதாகிறது. அப்படி என்ன, அப்படி நடக்கும்போது என்ன நடக்கிறது? பாபிலோன சபை பெரிதாய் மாறும் பொழுது ஆகாயத்து பறவைகள், ஆகாயத்து பறவைகள் என்றால் என்ன, நாம் என்ன என்று நம்மளுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்த வேண்டியதில்லை. இயேசுதானே இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொன்னார், ஆகாயத்து பறவைகள் 4 வசனத்திலே அந்த விதையை சாப்பிடும் என்று சொன்னார். ஆகாயத்து பறவைகள் யார்? சாத்தானுடைய தூதர்கள், சாத்தானுடைய தூதர்கள், பிசாசுகள் வந்து விதையை எடுத்து போடும். அதே ஆகாயத்து பறவைகள் தான் எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுகள் சபையிலே வந்து கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சில கிளைகளிலே அவைகள் உட்கார்ந்திருக்கிறது. இது அநேக சபைகளே நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசுகளுக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் ஜீவனுக்கு செல்லும் குறுகலான வழி பிரசங்கிக்கப்படவில்லை. ஜனங்களை பிரியப்படுத்தும்படி, ஜனங்களுக்கு நண்பும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற சபை ஒத்த வேஷம் தரித்து அவர்களுடைய இசை தரம் கீழே குறைந்து விட்டது. வாலிபர்களை ஈர்க்கும்படியா? விளைவு என்ன? அநேக வாலிபர்கள் சபைக்கு வருகிறார்கள். அவர்கள் பரிசுத்தத்திலே பிரியமா இருப்பதனால் அல்ல, மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறார்கள், விருப்பமுள்ளவர்களா இருக்கிறார்கள். ஒரு சபை நல்ல இசைக்காய் அறியப்படக்கூடாது, நல்ல செய்திக்காயும் பிரசங்கத்திற்காயும் அறியப்பட்ட சபையா இருக்கக்கூடாது. பரிசுத்தத்திற்காக பரிசுத்தமான சபை என்று அறியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற சபை பிரபலமான சபையா இருக்காது. ஏனென்றால் இயேசு ஜீவனுக்கு செல்கிற வழி குறுகல் என்று சொன்னார். வெகு சிலரே கண்டுபிடிப்பார்கள். இந்த வழி எவ்வளவு குறுகலா இருக்க வேண்டும்? இயேசு சொன்னார், ஒரு ஒட்டகம் ஊசியின் காதிலே செல்வதற்கு ஒப்பா இருக்கிறது என்று மத்தேயு 10 சொன்னார். மார்க் 10 வாசிக்கிறோம். ஆகவே வழி மிகவும் குறுகலானது, ஊசி காது கொப்பா இருக்கிறது. ஓ, அது எவ்வளவு குறுகலான ஒரு பாதை! அவ்வளவுதான் ஜீவனுக்கு செல்லும், நித்திய ஜீவனுக்கு செல்லும் வாசலினுடைய அளவு. ஒரு ஒட்டகம் அதற்குள்ளாய் போக முடியுமா? முடியாது. பிரசங்கியார்களாகவே ஒட்டகம் போகும்படியாய் வாசலை விரிவுபடுத்துகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் சபையிலே உட்கார்ந்திருக்கிறது. ஏன் ஒட்டகம் போக முடியாது? அவ்வளவு பெரிதா இருக்கிறது ஒட்டகம், அதுதான் பிரச்சனை. யாரெல்லாம் தங்களுடைய பார்வைக்கு பெரிதா இருக்கிறார்களோ, முக்கியமானவர்களா இருக்கிறார்களோ, அநேக ஜனங்கள் இன்றும் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த குறுகலான வழிக்குள்ளாய் செல்ல முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் முக்கியமானவர்கள் என்று தங்களை தாங்களே எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் என்று சொல்லி வஞ்சித்துக் கொள்கிறார்கள். உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் தன்னுடைய பார்வையிலே பெரியவனா இருக்க மாட்டான், தன்னுடைய பார்வையிலே அவன் எப்பொழுதும் சிறியவனா இருப்பான். இந்த வாசல் ஒட்டக ஊசியினுடைய காது மிகவும் சிறிதா இருக்கிறது. அது ஒட்டகத்திற்கோ, பூனைக்கோ, நாய்க்கோ, எலிக்கோ கூட பெருசா சிறிதியா இருக்கும். என்றால் அவைகள் எல்லாம் பெரிதா இருக்கிறது. அதற்குள்ளாய் அநேக விலங்குகள் செல்ல முடியாது. ஆனால் அமீபா என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? எல்லா படைப்புகளும் சிறிய ஒரு காரியம், மைக்ரோஸ்கோப்பை வைத்துதான் பார்க்க வேண்டும். அமீபா அவ்வளவு சிறிதா இருப்பதனால் அமீபா வந்து பார்க்கிறது. இந்த ஊசியின் காதுக்கு வந்து பார்க்கும் பொழுது, ஓ, எனக்கு இது பெரிய கதவா இருக்கிறது என்று சொல்கிறது. ஒரு மனுஷன் 50 கதவுக்குள்ளாய் நுழைந்தா எப்படி இருக்கும்? ஓ, இது குறுகலானது அல்ல, எவ்வளவு பெரிய, எனக்கு சொகுசா இருக்கிறது, நான் உள்ளே போய் வர முடியும் என்று சொல்வான். அப்படிதான் ஒரு அமீபா சொல்லும். ஒட்டகம் என்ன சொல்லும்? மிகவும் சிறியது, இதுக்குள்ளாய் நான் போக முடியாது. ஆனால் அமீபா சொல்லும், ஏதோ நான் கஷ்டப்பட்டு போக வேண்டியதில்லை, நான் 100 கணக்கான அமீபாக்கள் சேர்ந்து ஒரே சமயத்தில் ஓட முடியும். ஏன் வித்தியாசம் என்ன? அந்த அமீபா அவ்வளவு சிறிதா இருக்கிறது. நம்மளுடைய பார்வைக்கு நாம் சிறியவர்களா இருக்கும் பொழுது அதற்குள்ளாய் போவது சுலபமாய் மாறிவிடும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது சுலபமாய் மாறிவிடும். தேவன் தாழ்மையுள்ள கிருபை தருகிறார், ஆனால் பெருமையுள்ளோ எதிர்த்து நிற்கிறார். அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். மரம் பெரிதாய் மாறிவிட்டது. அங்கே பிசாசுகள் வந்து தங்குகிறது. அநேக சபைகள் இப்ப இருக்கிறது, அங்கே போராட்டம் சண்டை இருக்கிறது. ஏனென்றால் சீஷிஸ்டம் அங்கே பிரசங்கிக்கப்படவில்லை. இயேசு கற்பித்த எல்லாவற்றையும் அவர்கள் கற்பிப்பதில்லை. தேவனை பிரியப்படுத்துகிற சபையை கட்ட வேண்டுமா? நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பயந்தும் இருக்கிறேன் என்று தேவன் சபை பார்த்து சொல்ல வேண்டுமா? இந்த சபையோடு நான் இருக்க போகிறேன், இந்த சபை சீஷத்தை பிரசங்கிக்கிறது, நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் பிரசங்கிக்கிறது, அந்த சபையிலே ஆண்டவர் இருப்பார். இன்னொரு உண்மை 33 வாசிக்கிறோம். புளித்தமாவு கோப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் வெளி காரியத்திலே, பூமியிலே வெளியே காணப்படுகிற காரியம், பரிசுத்தமாய் பரலோகத்திலே காணப்படுகிற காரியம் அல்ல. அங்கே கிளை, அங்கே ஆகாயத்து பறவைகள் அங்கே இருக்காது, கலை இருக்காது. வெளியரங்கமான பூமிக்குரிய பார்வைக்கு கெட்ட நிலம் இருக்கிறது, அங்கே கலைகள் இருக்கிறது, பிசாசுக்கள் அங்கே கூடு கட்டி இருக்கிறது. இதெல்லாம் வெளிப்புறமான தோற்றம், அதுதான் சபை என்று சொல்கிறோம். அது நிறைய பாபிலோனியன் சபையா இருக்கிறது. ஏசு அப்படிப்பட்ட பாபிலோனியன் சபையை குறித்து பேசுகிறார். இன்னொரு உதாரணம், பல்லோ ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இங்கே மறுபடியும் பழைய புதிய உடன்படிக்கையிலே புளித்தமா என்று எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் தீமைக்கு ஒப்பா இருக்கிறது. பழைய உடன்படிக்கையிலே பஸ்கா பண்டிகை வரும்பொழுது வீட்டிலே புளிப்புள்ள எந்த பொருளும் இருக்கக்கூடாது, புளித்தமா இருக்கக்கூடாது. யூதர்கள் இப்படியா செய்வதை நான் ஒரு படமாய் பார்த்திருக்கிறேன். விளக்கை கொளுத்தி வீட்டிலே அங்கேயும் இங்கேயும் முயற்சிகளை புரட்டி சிறு பிள்ளைகளை எங்கேயாவது புளித்த அப்பத்தை தூக்கி போட்டு விட்டார்களா என்று தேடி கண்டுபிடிப்பார்கள். அவ்வளவு ஜாக்கிரதையாய் புளித்தமாவை வீட்டிலிருந்து நீக்குவார்கள் பஸ்கா பண்டிகை வரும்பொழுது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார்களா? தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, வீட்டிலிருந்து, சபையிலிருந்து புளித்தமாவை நீக்கும்படி இங்கே பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரை 3 மாவில அடக்கி வைத்தால் இங்கெல்லாம் மறைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஒரு தவறு இருக்கிறது. 3 படி மாவில அடக்கி வைத்தால் முழுவதும் புளிப்பாகும்படி இயேசு தீர்க்க தரிசனமாய் எதிர்காலத்தை பார்ப்பதற்கு ஒப்பா இருக்கிறது. வித்தியாசமான கிறிஸ்தவ கூட்டங்கள் 3 படி மாவிலே உலகத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் 3 கிறிஸ்தவ பகுதி இருக்கிறது. ரோமன் கத்தோலிக்கம், பெந்தகோஸ்த், புராட்டஸ்டன்ட், 3 கூட்டம் இருக்கிறது. எல்லா கூட்டமும் மற்ற கூட்டத்தில்தான் புளித்தமா இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் 3 கூட்டத்திலும் புளித்தமா இருக்கும். ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5 இதை தெளிவாய் விளக்கி சொல்கிறது. உங்களுக்கு தெரியாதா, கொஞ்சம் புளித்தமா எல்லா புளி மாவையும் புளிப்பாக்கும். ஆகவே புளிப்பில்லாத பஸ்கா பண்டிகை நாம் பழைய புளித்தமாவோடு அல்ல, புளிப்பில்லாத அப்பத்தோடு உண்மையோடு நாம் ஆசரிக்கப்படுவோம். 5:8 1 கொரிந்தியர் 5:8 பொல்லாங்கு, பகை, பொறாமை, இதெல்லாம் பிசாசு, பொறாமை, போட்டி பிரசங்கியார் மத்தியிலே, பாடுகிறவர்கள் மத்தியிலே பிசாசு கொண்டு வந்தது. ஆனால் புளிப்பில்லாத அப்பம் உண்மை, கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவியும் புளிப்பாக்கும். துர்ப்புறவு உண்மை நம்மிடத்திலே வேண்டும். ஆகவே பழைய புளித்தமாவை புறம்பாக்குங்கள். இதுதான் தீர்வு. பாவம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நியாயந்திருக்கப்பட வேண்டும். அப்படித்தான் சபையை பாதுகாக்க முடியும். முழு சபையும் பொழிப்பாகாதபடி நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த எல்லா காரியங்களிலும் இயேசு திரளான ஜனங்களுக்கு ஓமைகளாய் பேசினார். 34 ஓமைகளிலே என்று அவர்களோடு பேசவில்லை. மத்தேயு 13:35 என் வாய் ஓமையினாலே திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைவானவைகளை வெளிப்படுத்துவேன், தீர்க்கதரிசியிலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அடுத்த ஓமை 44 நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷம். 44 பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தன்னோடு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தில் கொள்கிறான். இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன, நாம் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இலவசமாக இருக்கிறது. உதாரணமாய் பாவ மன்னிப்பு இலவசம், பரிசுத்தாவியானவருடைய ஈவு இலவசம். ஆனால் இங்கே நாம் வாங்க வேண்டும், விலைக்கிரயம் செலுத்தி வாங்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் விற்று இதை வாங்க வேண்டும். முழு இறுதியும் உண்ட கிறிஸ்தவனாக இருப்பதற்கு நாம் ஒரு சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். அதுதான் நாம் செலுத்துகிற விலைக்கிரயம். ஒரு சில நேரங்களிலே சரியான காரியங்களையும் விட்டு விடுகிறோம். பவுல் சொல்கிறார், நான் செய்கிற எல்லாமே சரியான காரியம்தான், வாழ்க்கையிலே பாவத்தை விட்டுவிட்டேன். ஆனால் அநேக காரியங்களை நான் செய்ய முடியும், ஆனால் எல்லாவற்றையும் நாம் செய்வதில்லை. நான் செய்கிற சட்டப்பூர்வமான எல்லா காரியத்தையும் செய்யலாம், ஆனால் செய்வதில்லை. என்ன எனக்கு லாபமா இருக்கிறதோ அதைதான் செல்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6:12 அதை குறித்து பேசுகிறார். எனக்கு பிரயோஜனமான காரியங்களை மாத்திரம் செய்கிறேன், நியாயமான காரியங்களை அல்ல. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அப்படிதான் முன்னேற்றம் அடைய முடியும். பரலோக ராஜ்யம் நிலத்திலே பொய்த்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. மேலே காணப்படுகிறது எல்லாம் மேலாட்டமான காரியம். வேதத்திலே பொக்கிஷம் மறைந்திருக்கிறது, தேவனிலே பொக்கிஷம் இருக்கிறது, கிறிஸ்துவிலே எவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது என்று நாம் கண்டுபிடிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விற்றாகிலும் அதை அடைய வேண்டும் என்று விரும்புவோம். ஏன் அரைகுறைய இருதயம் கொண்ட கிறிஸ்தவர்கள் இன்னும் பாவத்தை விட்டுவிடவில்லை, சில பழக்கத்தை விட்டுவிடுவதில்லை, சினிமா பார்ப்பதை விட்டுவிடவில்லை? சரியான பழக்கம்தான், நியாயமான பழக்கம்தான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவவில்லை. ஏன் அதை விடவில்லை? நாங்க இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எவ்வளவு தூரம் மலை உச்சிக்கு சென்று விழாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறார்களே. ஏன்? ஏனென்றால் மறைவான பொக்கிஷத்தை அவர்கள் காணவில்லை. அவர்கள் கண்டால் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விற்பதற்கு சந்தோஷப்படுவார்கள். ஒரு ரியல் எஸ்டேட்காரரை எண்ணி பாருங்கள். ஒரு நிலத்திலே தங்கம் மறைந்திருக்கிறது, யாருக்கும் அது பற்றி தெரியாது. எவ்வளவு விலைக்கிரயம் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி அந்த இருக்கிற தங்கத்தை எடுத்துக் கொள்வாரே, அதற்கு ஒப்பா இருக்கிறது. அந்த மனுஷன் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார். ஆகவே எந்த விலையையும் கொடுத்தாகவும் வாங்க ஆயத்தம். எல்லா சொத்தையும் வித்தாவது நான் வாங்குவேன், நான் இந்த நிலத்தை வாங்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3 அரை இருதயம் கொண்ட பின்வாங்கி போன சபை இருக்கிறது, அவரிடத்திலிருந்து வாங்க வேண்டும் என்று சொன்னார். மரித்து போன சபை, லவோதிகா சபை, ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொன்னார், நான் உங்களிடத்திலே ஆலோசனை சொல்கிறது, என்னிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் தங்கத்தை, வெண் ஆடையையும் வெண் வஸ்திரத்தையும். ஆகவே அவரிடத்திலிருந்து வாங்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படியாக நாம் வாங்க வேண்டும். மத்தேயு 13:45-46 அதே காரியத்தை நாம் வாசிக்கிறோம். பல்லவ ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி கோப்பா இருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய், கிறிஸ்து தான் அதனுடைய அடையாளம், முத்து அதுதான், கிறிஸ்து தான் அந்த முத்து, இயேசுவை கண்டுபிடித்து விட்டேன், அவ்வளவு விலையுறந்த ஒரு முத்து, உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுவான். கிறிஸ்துவை காட்டிலும் அந்த மனுஷனுக்கு வேற எதுவுமே முக்கியமானதில்ல. சங்கீதக்காரன் சங்கீதம் 73:35 சொல்கிறது போல, பரலோகராஜ்யத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு விருப்பம் இல்லை என்று 25 வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எனக்கு முக்கியமானவர், முக்காய் உலகத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட ஆயத்தம். கிறிஸ்துவை அப்படியாய் அநேக ஜனங்கள் முக்கியமானவராய் பார்க்கவில்லை. ஆகவேதான் நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டுமா, அதை விட்டுவிட வேண்டுமா, இதை விட்டுவிட வேண்டுமா என்ற கேள்வி கேட்கிறார்கள் அநேக ஜனங்கள். ஓ கிறிஸ்து, அந்த நிலத்திற்கு அந்த முத்துக்கு அவ்வளவு மதிப்பு இல்லை என்று எண்ணுகிறார்கள். குறைந்த மதிப்பீடு கிறிஸ்துவுக்கு நான் அவர்கள் கொடுப்பதினாலே அவர்கள் அநேக காரியங்களை விட்டுவிட ஆயத்தமா இல்லை. ஆகவேதான் எல்லா பொக்கிஷத்துக்கும் மேலான பொக்கிஷத்தை விட்டுவிடுகிறார்கள். ஒரு நாளிலே ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கும் பொழுது எவ்வளவு பெரிய நம்மளுடைய இழப்பு என்பதை கண்டுபிடிப்போம். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய மதிப்பை நாம் காணாமல் இருந்தோமே. ஆகவேதான் கிறிஸ்துவனுடைய மதிப்பை இப்பொழுதே நாம் பார்ப்பது மிகவும் முக்கியம். கடைசியாய் கடைசியான உண்மை, கடைசி நாளிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து வந்து நல்ல மீனையும் கெட்ட மீனையும் பிரித்தெடுப்பார். கெட்ட மீன் அவைகள் அக்கினியிலே போடப்படும். இதெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னார்கள். கடைசியாய் முடிவாய் ஒரு காரியத்தை சொன்னார், இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் சீஷர்களாய் மாற வேண்டும். வேதத்தை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த ஊமைகள் நம்முடைய வாழ்க்கையை அபயாசப்படுத்துவதற்காய். ஆகவே நாம் பொக்கிஷங்களை இப்படியாய் நாம் தேடுவோம். அடுத்த தியானத்திலே நாம் தொடர்ந்து தியானிப்போம்.